It has been some years since I came here last.
நான் இங்க வந்து ஒரு சில ஆண்டுகள் ஆகிறது.
There is a reason for that.
அதற்கு ஒரு காரணமும் உண்டு.
And the reason is good.
அது நல்ல ஒரு காரணம் தான்.
And that is that the Lord has opened many other places where people are hungry to hear the word of God.
தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு பசி தாகமுள்ள மற்ற இடங்களிலே ஜனங்கள் இருக்கிறார்கள்.
And so there I had to go to many new places.
ஆகவே அநேக புது இடங்களுக்கு நான் போக வேண்டியிருந்திருக்கிறது.
And the second good reason is,
இரண்டாவது நல்ல காரியம் காரணம்,
that when there are no problems in a church, there's no need for me to come there.
ஒரு சபையில் பிரச்சனையே இல்லை என்று சொன்னால் நானும் அங்கே வருவதற்கு அவசியமே இல்லை.
So praise the Lord for what God has done here through the years.
அவே இவ்வளவு ஆண்டுகளாக தேவன் இங்கே என்ன செய்திருக்கிறார் என்பதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
And for the wonderful work that God is doing in many churches in Tamil Nadu.
மற்றும் தமிழகத்திலே பல சபைகளிலே தேவன் செய்கிற அற்புதமான கிரியைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
And one proof of that is, you see how many people are here just for one day.
அவருடைய ஒரு நிரூபணம் என்னவென்றால், இந்த ஒரு நாள் கூட்டத்திற்காக எவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் பாருங்கள்.
Nobody is paying you to come here.
யாருமே நீங்கள் இங்கே வந்து செல்வதற்கு உங்களுக்கு போக்குவரத்து செலவை கொடுப்பதில்லை.
It's not like political meetings where they send a truck and gather so many people.
அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு ஆள் சேர்ப்பதற்காக வண்டிகளையும் பஸ்களையும் லாரிகளையும் அனுப்பி ஆட்களை கூட்டிக் கொண்டு வருவார்கள். அது போல நாம் செய்வதில்லை.
Because we preach a certain standard which drives many people away from us.
அநேகரை நம்மிடத்திலிருந்து விரட்டக்கூடிய அளவுக்கு நாம் சில தரத்தை நாம் சபையிலே பிரசங்கிக்கிறோம்.
Because we say we are not going to lower the standard to get more people.
அநேக மக்கள் இப்படியாவது வர வேண்டுமே என்பதற்காக நம்முடைய தரத்தை நாம் ஒரு காலம் குறைப்பதில்லை.
We don't preach a message that pleases the flesh.
மாம்சத்தை பிரியப்படுத்தக்கூடிய எந்த ஒரு செய்தியையும் நான் பிரசங்கிப்பதில்லை.
Throughout the years we have sought to preach a message that God is happy with.
தேவன் எப்படிப்பட்ட செய்தியிலே சந்தோஷமா இருப்பாரோ அப்படிப்பட்ட செய்தியை நாம் எவ்வளவு ஆண்டுகளாக பிரசங்கிக்க முற்பட்டிருக்கிறோம்.
At the same time we have tried to make it clear that we have compassion on the worst sinners.
அதே சமயத்திலே மிக மோசமான பாவியினிடத்திலே மனதுருக்கமுள்ளவளாய் இருக்கும்படியாகவும் நாம் நாடி இருக்கிறோம்.
Because that's how Jesus was.
இப்படித்தான் இயேசு இருந்தார்.
He preached the highest standard. Nobody ever preached like him on this earth.
இயேசு மிக உயரமான ஒரு தரமுள்ள ஒரு பிரசங்கத்தை பிரசங்கித்தார். அவரை போல யாருமே பிரசங்கிக்க முடியவில்லை.
But at the same time nobody had so much compassion on the worst prostitutes and murderers like Jesus had.
ஆனால் அதே சமயத்திலே இயேசுவுக்கு மிகவும் கொடிய கொலைகாரர்கள் விபசாரிகள் மீது இருந்த அந்த அளவுக்குள்ள மனதுருக்கத்தை வேறு யாருமே கொண்டதில்லை.
Some people who preach a very high standard have no compassion on sinful people.
அதிகமான தரத்தை உயரமான தரத்தை குறித்து பிரசங்கிக்கூடிய பிரசங்கிகள் அவர்கள் பாவிகள் மீது மனதுருக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள்.
But Jesus was not like that.
ஆனால் இயேசு அப்படி இல்லை.
And some people who allow sin compromise and they cannot build the church.
பாவத்தை அனுமதித்து அதோடு கூட ஒத்து போகிறவர்கள் சபையை கட்ட முடியாது.
So we must have this balance.
ஆகவே நமக்கு இந்த நடுநிலைமை தேவைப்படுகிறது.
That Jesus had.
இயேசுக்கு இருந்ததன சமநிலை நமக்கு தேவைப்படுகிறது.
To preach the highest standard of holiness.
அவர் பரிசுத்தத்தின் மிக உயரிய ஒரு தரத்தை பிரசங்கித்தார்.
I say this and at the same time have compassion on the worst sinners.
அதே சமயத்திலே கொடிய பாவிகள் மீது மனதுருக்கம் உள்ளவராய் இருந்தார்.
If there is any church in Tamil Nadu or anywhere preaching a higher standard than us in holiness, we must ask ourselves, what is wrong with us?
ஆகவே தமிழ்நாட்டிலே நம்முடைய மத்தியிலே பரிசுத்தத்தை குறித்து மிகவும் உயரிய ஒரு தரத்தை பிரசங்கிப்பார்கள் என்று சொன்னால், நம்மை காட்டிலும் அதிகமாய் பரிசுத்தத்தை குறித்து ஒரு சபை பிரசங்கிக்கும் என்று சொன்னால் அதில் என்ன தவறு இருக்கிறது?
We have to ask ourselves, what's wrong with us?
நாம் நம்மைத்தான் பார்த்து கேட்க வேண்டும், நம்மில் என்ன தவறு இருக்கிறது என்று.
My aim is that we should be preaching the same standard of holiness that Jesus preached.
இயேசு எவ்விதமான பரிசுத்தத்தை குறித்த பிரசங்கத்தை செய்தாரோ அதே விதமான தரத்திலே தான் பிரசங்க வேண்டும் என்பதை என்னுடைய நோக்கமா இருக்கிறது.
No church should preach a higher than us.
நம்மை காட்டிலும் எந்த ஒரு சபையும் இதை காட்டிலும் உயரமான ஒரு தரம் இருக்கிறது என்று பிரசங்க கூடாது.
And no church should have as much compassion for the worst sinners than we have.
அதே சமயத்திலே மிகவும் கொடிய பாவியினிடத்திலே நமக்கு இருக்கக்கூடியதான மனதுருக்கத்தை காட்டிலும் அதிகமாக இந்த ஒரு சபைக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடாது.
That's not because we are in competition with other people.
மற்றவர்களோடு கூட நமக்கு ஒரு போட்டி இருப்பதனாலே நாம் அப்படி சொல்லுவதில்லை.
But church is like a hospital.
சபை என்பது ஒரு மருத்துவமனையைப் போல.
And we want to be the best hospital.
நாம் சிறந்த மிக சிறந்த ஒரு மருத்துவமனையா இருக்க விரும்புகிறோம்.
Is there anything wrong if a hospital is set up in a place saying we want to be the best hospital but we want to give all our services free?
ஏதாவது ஒரு மருத்துவமனை நாங்கள் மிக சிறந்த ஒரு நேர்த்தியான மருத்துவமனையை கட்ட விரும்புகிறோம், நடத்த விரும்புகிறோம், அதே சமயத்தில் வருகிறவர்களுக்கு இலவசமாய் சிகிச்சை கொடுக்க விரும்புகிறோம் என்று சொல்வதிலே தவறு இருக்கிறதா?
So there are two marks of a really good hospital.
உண்மையான நல்ல மருத்துவமனைக்கு இரண்டு அடையாளங்கள் உண்டு.
One, they will say we have the highest standards of medical treatment, surgical treatment, hygiene.
மருத்துவ துறையிலே உள்ள அந்த துப்புரவு, மருத்துவ துறையில் உள்ள சிகிச்சை முறைகள் மிகவும் உயரிய நிலையில் இருக்கிறது என்று அவர் சொல்ல வேண்டும்.
And secondly,
இரண்டாவதாக,
they should be able to say you can bring the worst cases of sickness to us for treatment.
நீங்கள் மிக மோசமான வியாதிக்காரர்களை சிகிச்சைக்காக கொண்டு வரலாம், நாங்கள் சிகிச்சை கொடுக்க முடியும் என்று சொல்ல வேண்டும்.
You know, some hospitals you take them, they say, oh, we can't handle this, take it to Vellore or somewhere.
சில வியாதிப்பட்டவர்களை ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் கொண்டு செல்வீர்கள் என்று சொன்னால் எங்களால் இதற்கு சிகிச்சை கொடுக்க முடியாது, நீங்கள் வெள்ளூர் சிஎம்சி கொண்டு விடுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள், அல்லது வேறு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள்.
See these two marks of a good hospital.
ஒரு நல்ல ஆஸ்பத்திரியுடைய இந்த இரண்டு அடையாளங்களை பார்த்தீர்களா?
The highest standard of hygiene, medicine, surgery.
அங்கே உள்ளதான சுகாதாரத்தினுடைய அளவு மிக உயரிய நிலையில் இருக்கிறது, அங்கே கொடுக்கக்கூடிய ரண சிகிச்சை மற்ற எல்லா விதமான சிகிச்சையும் உயரிய நிலையில் கொடுக்கப்படுகிறது.
And secondly, you can bring the worst cases to us.
இரண்டாவது, மிகவும் மோசமான கைவிடப்பட்ட ஒரு வியாதிக்காரன் நீங்கள் இங்கே கொண்டு வரலாம், நாங்கள் அதற்கு சிகிச்சை கொடுப்போம்.
On top of all that, we have one more good qualification.
அதற்கு மேலே இன்னும் ஒரு நல்ல ஒரு குணாதிசயம் இருக்கிறது.
All our treatment is free.
எங்களுடைய சிகிச்சை எல்லாம் இலவசம்.
Can you think of a better hospital than that?
இதே காட்டிலும் நல்ல மருத்துவமனை இருக்க முடியுமா?
Best treatment, worst cases, free treatment.
நல்ல சிகிச்சை, மோசமான வியாதிக்கு சிகிச்சை, இலவசமான சிகிச்சை.
I don't think in India there's any hospital like that.
இந்தியாவில் இப்படிப்பட்ட எந்த ஒரு ஆஸ்பத்திரியும் இருக்கிறதாக எனக்கு ஞாபகம் இல்லை.
All of our churches must be like that.
நம்முடைய எல்லா சபைகளும் இப்படி இருக்க வேண்டும்.
Then we have fulfilled the desire of God's heart for the world.
அப்படியானால் இந்த உலகத்திற்கு தேவனுக்கு இருக்கக்கூடியதான அந்த வாஞ்சையை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்ல முடியும்.
So those of you who are elder brothers, ask yourself, are you seeking to build your church like that?
ஆகவே மூப்பர்களா இருக்கக்கூடிய சகோதரர்களே, சபையை இப்படி நான் கட்டுகிறேனா என்ற ஒரு கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்கள்.
Is Jesus happy with the type of church we are building?
நாம் கட்டுகிற அந்த சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவாரா?
It doesn't matter what other people say about us.
மற்ற மக்கள் நம்மை குறித்து என்ன சொல்றார்கள் என்பது ஒரு பொருட்டல்ல.
Do you know what they said about Jesus?
இயேசுவை குறித்து என்ன சொன்னார்கள் தெரியுமா?
You are the prince of devils.
பிசாசுகளின் அதிபதி.
And Jesus said if they have called the head of the family prince of devils, how much more they will call the family members.
குடும்பத்தினுடைய தலைவரையே இப்படிப்பட்ட பெயர்களை வைத்து கூப்பிட்டார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்களை எப்படியெல்லாம் கூப்பிடுவார்கள் என்று சொல்லி இயேசுவே சொல்லியிருக்கிறார்.
So what does it matter if some people even call us the devils?
ஆகவே நம்மை பிசாசுகள் என்று சிலர் அழைத்தாலும் அது என்ன காரியம்?
The head of the family they called the prince of devils.
குடும்பத்தினுடைய தலைவரையே பிசாசுகளின் அதிபதி என்று அழைத்தார்கள்.
They told him he had a demon.
அவருக்கு பிசாசு பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள்.
In one place it says they thought he was a mad person, they wanted to catch him and take him away.
ஒரு இடத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் புத்தி பிசகினவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடிக்க முடியாத வகை தேடினார்கள்.
But it did not bother him.
ஆனால் அது அவரை எந்த விதத்திலும் சலனமடைய செய்யவில்லை.
He loved them, all these people who called him bad names.
இப்படிப்பட்ட கெட்ட பெயர்களை வைத்து இயேசுவை அழைத்த எல்லாரையுமே அவர் நேசித்தார்.
He was not angry with them.
அவர்களோடு கோபமா இல்லை.
He loved them so much that he died for them.
எந்த அளவுக்கு அவர்களை நேசித்தார் என்று சொன்னால் அவர்களுக்காகவும் மரித்தார்.
Because he said they don't know what they are doing, they don't know what they are saying.
அவர்கள் சொல்லுகிறது என்னதென்று தெரியாமல் இருக்கிறார்கள், அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார்.
And lot of people who may criticize us, they don't know what they are saying.
ஆகவே நம்மை குறை கூறுகிற அநேகர், நம்மை விமர்சிக்கிற அநேகர், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை.
We will not go to fight with them.
அவர்களோடு கூட நாம் போய் சண்டை போடுவதில்லை.
We will love them.
நாம் அவர்களை நேசிக்கிறோம்.
We are ready to wash their feet.
அவர்களுடைய கால்களை கழுவுவதற்கும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம்.
Even Judas Iscariot's feet Jesus washed.
யூதாஸ்காரியோனுடைய பாதங்களை கூட இயேசு கழுவினார்.
That is the love we must have.
அப்படிப்பட்ட அன்பை தான் நாம் கொண்டிருக்க வேண்டும்.
So we have four sessions today.
ஆகவே இன்றைக்கு நமக்கு நான்கு கூட்டங்கள் உண்டு.
And I want to speak on four different things.
நான்கு வித்தியாசமான காரியங்களை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன்.
And they are all related to the topic of eternal life.
அவைகள் எல்லாமே நித்திய ஜீவனை குறித்ததான கருப்பொருளிலே நான் பேச போகிறேன்.
The Apostle John, when he was very old,
அப்போஸ்தலன் யோவான் மிகவும் வயது முதிர்ந்தவராக இருந்தபொழுது,
he had planted churches, he had traveled many places.
அவர் சபைகளை நிறுவினார், பல இடங்களுக்கு பிரயாணம் செய்தார்.
And at the age of 95,
95 வயதிலே,
he looked out at all the other apostles that died, he looked at the churches.
மற்ற எல்லா அப்போஸ்தலருமே அப்பொழுது மரித்து விட்டார்கள், அவர் பல சபைகளை கண்ணோக்கி பார்த்தார்.
Many of them were in a very bad condition.
பல சபைகள் மிகவும் மோசமான நிலையிலே காணப்பட்டது.
There were two churches that were in a good condition.
ஆனால் இரண்டு சபைகள் நல்ல நிலையிலே இருந்தது.
In Smyrna and Philadelphia.
Smyrna, Philadelphia.
You read about them in Revelation chapter 2 and chapter 3.
இவைகளை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2 3 அதிகாரங்களிலே பார்க்கலாம்.
When you see the condition of the other 5 churches.
ஆனால் மற்ற 5 சபைகளின் நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது,
the elders were so bad.
அங்கே உள்ள மூப்பர்கள் மிகவும் மோசமாக இருந்தார்கள்.
And so the churches became bad.
சபைகளும் அதே போல சீரழிந்து விட்டது.
In Smyrna and Philadelphia the elders were so good the churches became good.
ஸ்மிர்னாவிலேயும் பிலதெல்பியாவிலேயும் மூப்பர்கள் நல்லவர்களாக இருந்தபடினாலே சபையும் நன்றாக இருந்தது.
So he has a burden given by the Holy Spirit to write a letter to all these churches.
எல்லா சபைகளுக்கும் கடிதம் எழுதும்படியாக அவர் ஆவியானவர் ஒரு பாரத்தை அவருக்கு கொடுத்தார்.
That is in 1 John.
அதை நாம் 1 யோவானிலே வாசிக்கிறோம்.
In Revelation he wrote what the Lord showed him.
வெளிப்படுத்தின விஷயத்திலே கர்த்தர் எதை காண்பித்தாரோ அதை அவர் எழுதுகிறார்.
In 1 John he is writing the burden the Holy Spirit gave him to write for the church.
ஆனால் 1 யோவானிலே பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு குறித்து எழுதக்கூடிய பாரத்தை கொடுத்தது நிமித்தமாய் அவர் எழுதுகிறார்.
And there are two very important words that come in the first 4 verses of the letter.
இந்த கடிதத்திலே முதல் 4 வசனங்களிலே இரண்டு முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம்.
And that's what I want to speak about.
அதை குறித்து தான் நான் பேச விரும்புகிறேன்.
Those two important words, verse 2 are eternal life and verse 3 fellowship.
இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம், ஒன்று நித்திய ஜீவன், அது அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம் ஐக்கியம்.
Eternal life in our personal walk with God and fellowship among ourselves.
தேவனோடு கூட உள்ள நம்முடைய உறவிலே நித்திய ஜீவன், நம்முடைய சக விசுவாசிகளோடு கூட உள்ள ஐக்கியம்.
These are the most important things as we approach the end of the age.
காலத்தின் கடைசியை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இது இரண்டுமே மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது.
If you don't have these two things,
இரண்டு காரியங்கள் உங்களுக்கு இல்லை என்றால்,
even if you speak in tongues and heal the sick and have church meetings, you are wasting your time.
அநேக பாஷை பேசினாலும் வியாதிகளை சுகமாக்கினாலும் சபை கூட்டம் நடந்தாலும் அது நேரம் வீணா விரயமாகிறது.
See, eternal life is not something you just receive when you ask Christ to come into your heart.
இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று கேட்டபொழுது நாம் ஏதோ பெற்றுக்கொள்கிற ஒன்றுதான் நித்திய ஜீவன் என்று அல்ல.
Paul told Timothy in 1 Timothy 6.
1 Timothy 6 ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார்.
1 Timothy chapter 6.
1 Timothy 6 ஆம் அதிகாரம்.
And we read here in verse 1 Timothy chapter 6, he's verse 12, take hold of eternal life.
1 Timothy 6 ஆம் அதிகாரம் 12 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை பற்றிக்கொள்.
Is he talking to an unbeliever?
அவிசுவாசியை குறித்து பேசுகிறாரா? இல்லை.
He is not only talking to a believer but his best co-worker.
அவர் விசுவாசியினிடத்திலே பேசுவது மட்டுமல்ல, அவருடைய சிறந்த உடன் ஊழியரிடத்திலே பேசுகிறார்.
He had been a co-worker with Paul for nearly 25 years.
25 ஆண்டுகளாக பவுலோடு கூட உடன் ஊழியராக இருந்த ஒரு மனிதனுக்கு எழுதுகிறார்.
And Paul said, you are the best among co-workers.
என்னுடைய உடன் ஊழியர்களே மிகவும் சிறந்தவர் என்று சொல்கிறார்.
You are like my spiritual son.
என்னுடைய ஆவிக்குரிய குமாரன் என்று சொல்கிறார்.
You are the one who has imbibed my spirit more than anybody else.
மற்ற யாரை காட்டிலும் உனக்கு தான் அதிகமான ஆவியை நீ பெற்றிருக்கிறாய் என்று சொல்கிறார்.
And what is he telling him?
அவர் என்ன சொல்கிறார்?
Take hold of eternal life.
இப்படிப்பட்ட மனிதனுக்கு என்ன சொல்கிறார்? நித்திய ஜீவனை பற்றிக்கொள்.
If you got a letter like that saying take hold of eternal life from an apostle, what would you do?
ஒரு அப்போஸ்தலனிடத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கடிதம் வருகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று சொல்லி என்ன செய்வீர்கள்?
See, this is not only written to Timothy, it is in the Bible, means it is written to us also.
இது தீமோத்தேயுக்கு மட்டும் எழுதப்பட்டதில்லை, வேதாந்தத்தில் இருக்கிறபடினாலே நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது.
What do you understand from it? I'm sure you've read this verse many times.
அநேக முறை இந்த வசனத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று
எண்ணுகிறேன். How can I take hold of eternal life?
நித்திய ஜீவனை நான் எப்படி பற்றிக்கொள்ள முடியும்?
We saw that that's what John said in 1 John 1.
1 John 1 லே யோவான் இதை தான் சொன்னார் என்று நாம்
பார்த்தோம். He says in 1 John chapter 1.
1 John 1 ஆம் அதிகாரம்.
What are we preaching to you?
உங்களிடத்தில் நாங்கள் எதை பிரசங்கிக்கிறோம்?
In verse 3 he says this is what we are proclaiming to you.
3 ஆம் வசனத்திலே சொல்கிறார், இதை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
What is that?
அது என்ன?
We are not proclaiming a doctrine.
ஏதோ உபதேசத்தை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கவில்லை.
We are not saying adult believers baptism is correct and child baptism is wrong. That is not our main message.
வயதவந்தவர்கள் எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் தான் உண்மையானது, குழந்தை ஞானஸ்நானம் உண்மையானதல்ல என்பது எங்களுடைய செய்தி அல்ல என்று சொல்றோம்.
That is not our main message.
அது எங்களுடைய பிரதானமான செய்தி அல்ல.
What is our main message in our churches?
நம்முடைய சபைகளிலே பிரதானமான செய்தி, முக்கியமான செய்தி என்ன?
Eternal life.
நித்திய ஜீவன்.
He says that.
அதை அவர் சொல்றார்.
What was from the beginning?
ஆதியிலிருந்து இருந்தது என்ன?
What is in the beginning?
ஆதியில் என்ன இருந்தது?
Before man was created.
மனிதன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு
முன்பதாக. Before angels were created.
தூதர்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக.
Before heaven and earth were created.
வானமும் பூமியும் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக.
What was there?
அங்க என்ன இருந்தது?
Can you think back in your mind?
நம்ம மனதிலே கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறீர்கள் என்ன இருந்தது
என்று? Very difficult for our small mind to understand it.
நம்முடைய சிறிய மனது இதை விளங்கிக் கொள்வது என்பது மிகவும் கஷ்டமான காரியம்.
There was God.
அங்கே தேவன் இருந்தார்.
And we know nothing about the origin of God.
தேவன் எப்படி ஆரம்பித்தார், அவருடைய மூல காரணம் என்ன என்பதெல்லாம் தெரியாது.
He existed from eternity.
நித்திய நித்தியமாக அவர் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறார்.
Our mind is so small, we cannot understand that.
நம்முடைய மனது மிகவும் சிறியதா இருக்கிறது, அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது.
One day when we see him face to face we'll understand.
ஒரு நாளிலே அவரை நாம் முகமுகமாய் பார்க்கும் பொழுது அப்பொழுது நாம் விளங்கிக் கொள்ளலாம்.
Today I have to humble myself and say my mind is a man's mind, I cannot understand God.
இன்றைக்கு நம்மை நாமே தாழ்த்தி என்னுடைய மூளை மனித மூளையா இருக்கிறது, அதை வைத்து நான் தேவனை விளங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்ல வேண்டும்.
Atheists are the foolish people who think with my mind I can understand God.
நாஸ்திகர்கள் என்னுடைய மனதிலே நான் தேவனை விளங்கிக் கொள்ள முடியும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அவர்கள் புத்திணரா இருக்கிறார்கள்.
What do they say?
என்ன சொல்கிறார்கள்?
If I cannot understand then there is no God.
என்னால் தேவனை விளங்கிக் கொள்ள முடியவில்லை, ஆகவே தேவனே இல்லை என்று சொல்கிறார்கள்.
You know how foolish that is?
எவ்வளவு புத்திணமானது பார்த்தீங்களா?
That is like a dog saying I cannot understand addition, so there's no such thing as addition.
அது எதற்கு ஒப்பா இருக்குது என்றால், ஒரு நாய் எனக்கு கூட்டல் கணக்கு தெரியாது, ஆகவே கூட்டல் கணக்கே உலகத்துல இல்லை என்று சொல்வது போல.
They say 2 plus 2 is 4. I don't believe it, one dog says.
ஒரு நாய் சொல்கிறது 2 கூட்டல் 2 4 சொல்கிறார்களே, அதை நான் நம்புவதில்லை என்று சொல்கிறது.
If I can't understand it, it is not there.
என்னால் அது விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அது அங்க இல்லை என்று சொல்கிறது.
So what do you do with such a dog?
அப்படிப்பட்ட நாயை பார்த்து நீங்கள் என்ன செய்வீர்கள்?
You only smile and say poor dog.
ஏழை பாவ நாய், அதுக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று தான் நீங்கள் சிரித்து கொண்டே சொல்வீர்கள்.
So God also looks at these poor atheists and say with their small mind they are trying to understand me.
தேவனும் இப்படிப்பட்ட நாத்திகர்களை பார்த்து சிறு மூளையை வைத்து என்னை விளங்கிக் கொள்ள முற்படுகிறார் என்று சொல்லி அவனும் சிரிப்பார்.
So a humble dog will say my master must be right, I don't know.
ஒரு தாழ்மையான நாய் என்ன சொல்லும்? எனக்கு தெரியவில்லை, என்னுடைய எஜமானுக்கு தெரிகிறது என்று சொல்லும்.
So when we are humble we say Lord there are many things about you I don't know but you are right.
ஆகவே நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால், ஆண்டவரே எல்லா காரியங்களும் உமக்கு தெரியும் ஆண்டவர், எனக்கு தெரியாது, ஆனாலும் நீர் சரி ஆண்டவரே.
But we know one thing.
ஆனால் நமக்கு ஒன்று தெரியும்.
In the beginning.
ஆதியிலே.
God was there.
தேவன் இருந்தார்.
Three persons.
மூன்று நபராக.
Father.
பிதா.
Son.
குமாரன்.
Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர்.
But one God.
ஆனால் ஒரு தேவன்.
See how can I know, how can I understand that?
இது எப்படி நான் விளங்கிக் கொள்ள முடியும்?
It is like a dog trying to understand mathematics.
ஒரு நாய் கணக்கு பாடத்தை விளங்கிக் கொள்ள முற்படுவது போல.
Can't understand mathematics.
ஒரு நாய்க்கு ஒரு காலம் கணக்கு புரியாது.
In mathematics can three ones become one?
மூன்று ஒன்றுகள் சேர்ந்தால் ஒன்றாகுமா கணிதத்திலே?
Yes, if you multiply one by one by one it becomes one. Did you know?
ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று எவ்வளவு? ஒன்றுதான்.
A dog cannot understand that.
நாய்க்கு அது விளங்காது.
It's not surprising.
ஆகவே அது ஒரு ஆச்சரியம் அல்ல.
Dog must become a man to understand that.
அதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் நாய் ஒரு மனிதனாய் மாற வேண்டும்.
And we have to become God to understand how three persons can be one God.
ஆகவே மூன்று நபர்கள் எப்படி ஒரே தேவனாய் இருக்க முடியும் என்பதை விளங்கிக் கொள்வதற்கும் நாமும் தேவனாக மாற வேண்டும்.
But since we are not God, we believe it by faith.
ஆகவே நாம் தேவனாக இல்லை, ஆகவே நாம் விசுவாசத்திலே அதை நம்புகிறோம்.
But we know this, that from the beginning there was eternal life.
ஆனால் ஆதியிலே நித்திய ஜீவன் இருந்தது என்பதை நாம் அறிகிறோம்.
With God he was not speaking in tongues or healing the sick or anything those days.
அந்த நாட்களில் அவர் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டு அவர் வியாதியெல்லாம் சுகமாக்கி கொண்டிருக்கவில்லை.
What did he have?
அப்பொழுது அவருக்கு என்ன இருந்தது?
No doctrine.
உபதேசம் இல்லை.
No Bible.
வேதம் இல்லை.
Eternal life.
நித்திய ஜீவன்.
There was no church, no Bible, no gifts of the Spirit, nothing.
அப்பொழுது சபை இல்லை, வேதம் இல்லை, ஆவிக்குரிய வரங்கள் இல்லை, ஒன்றுமில்லை.
John says what was from the beginning that is what we are preaching.
ஆதியில் என்ன இருந்ததோ அதையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று யோவான் சொல்கிறார்.
Eternal life.
நித்திய ஜீவன்.
There was another thing that was from the beginning.
ஆதியிலே இன்னொரு காரியமும் இருந்தது.
Father, Son and Holy Spirit had fellowship.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ளாக ஒரு ஐக்கியம் இருந்தது.
Perfect fellowship.
பூரணமான ஒரு ஐக்கியம்.
No competition, no jealousy, nothing.
போட்டியோ பொறாமையோ இல்லை, ஒன்றுமே இல்லை.
And when God created man,
தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது,
he didn't create him alone, he created man and woman.
தனியாக உண்டாக்கவில்லை, மனிதனையும் மனுஷியையும் உண்டாக்கினார்.
Because he wanted this new race to be like himself.
தம்மை போலவே இந்த புதிய வர்க்கமும் இருக்க வேண்டும் என்பதா என்பதை மனதில் கொண்டு தேவன் சிருஷ்டித்தார்.
The angels were created individually. There was no man and woman in angels.
தூதர்கள் தனித்தனியாக தான் சிருஷ்டிக்கப்பட்டார்கள், அதிலே ஆணோ பெண்ணோ இல்லை.
But in man, it was man and woman.
ஆனால் மனிதன் வர்க்கம் என்று சொல்லும் பொழுது ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார்.
What did God want them to have?
அவர்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்?
His life,
அவருடைய ஜீவன்,
and fellowship,
ஐக்கியம்.
That's what he wanted to Adam and Eve.
ஆதாமும் ஏவாளும் இதை தான் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பினார்.
He didn't want Adam and Eve to speak in tongues and heal the sick.
ஆதாமும் ஏவாளும் அன்னிய பாஷையில் பேசி வியாதிகளை குணமாக்க வேண்டும் என்று தேவன் பிரதானமாய் விரும்பவில்லை.
All those are good gifts he gives us now.
அவைகளெல்லாம் நல்ல வரங்கள் தான் இப்பொழுது நமக்கு கொடுக்கிறார்.
But John says, let me tell you what is in the beginning.
யோவான் என்ன சொல்கிறார்? ஆதி முதல் இருந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
That is most important.
அது மிகவும் முக்கியமான ஒன்று.
Eternal life,
நித்திய ஜீவன்,
and fellowship,
ஐக்கியம்.
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
never forget that.
இதை ஒரு காலம் மறக்க வேண்டாம்.
If you have understood these two things,
இரண்டு காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களானால்,
you have understood the most important thing about God.
தேவனை குறித்த மிக முக்கியமான காரியத்தை விளங்கிக் கொண்டீர்கள் என்று அர்த்தம்.
So what is eternal life?
நித்திய ஜீவன் என்றால் என்ன?
Let us turn to John 17.
யோவான் 17 அதிகாரம்.
Where Jesus spoke about it.
இயேசு அதை குறித்து பேசினார்.
John 17 verse 3. Jesus said, this is eternal life,
that
they might know thee, the only true God, and Jesus Christ whom thou hast sent.
ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்.
So what is eternal life?
ஆகவே நித்திய ஜீவன் என்றால் என்ன?
It is not just living forever.
என்றென்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருப்பது என்பதல்ல.
Because people who go to hell also live forever.
நரகத்துக்கு போகிறவங்க கூட என்றென்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள்.
They suffer forever.
அவர்கள் எப்பொழுதும் பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள்.
Separated from God forever.
நித்திய நித்தியமாக எப்பொழுதுமே தேவனை விட்டு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
They don't have eternal life.
அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை.
Eternal life is not length of life but quality of life.
ஆகவே நித்திய ஜீவன் என்பது ஒரு நீண்ட ஆயுட்காலம் இல்லை, ஆனால் அந்த வாழ்க்கையின் தரம்.
And that is the life of God.
அதான் தேவனுடைய ஜீவன்.
And the way to have this eternal life,
இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்குள்ள வழி,
is not just saying Lord Jesus come into my heart.
இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்வது நிமித்தமாய் அல்ல.
That is just like joining school.
அது ஒரு பள்ளியிலே சேர்வது போல.
Supposing you admit your child in the kindergarten.
உங்க பிள்ளைகளை எல்கேஜில போய் சேர்த்து விடுகிறீர்கள்.
You're happy, my child has joined school.
என்னுடைய குழந்தை பள்ளியிலே சேர்ந்து விட்டது என்று சந்தோஷப்படுகிறீர்கள்.
Just today.
இன்றைக்கு தான் சேர்ந்து விட்டது.
But he doesn't know anything.
ஆனாலும் ஒன்றும் தெரியவில்லையே.
See, many Christians are like that.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள்.
They joined school but they have not gone to classes regularly, they have not studied.
பள்ளியிலே சேர்ந்து விட்டார்கள், ஆனால் ஒழுங்காக வகுப்புக்கு வருவதில்லை, படிப்பதும் இல்லை.
So when you receive Jesus Christ into your heart as your savior,
ஆகவே இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது,
you turn from your sins,
பாவத்தை விட்டு நீங்கள் திரும்புகிறீர்கள்,
you ask Jesus to forgive you,
இயேசுவே என்னை மன்னி என்று கேட்கிறீர்கள்,
you believe he died on the cross for you,
அவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை
நம்புகிறீர்கள், and he rose up from the dead,
அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார்,
he is living today,
அவர் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார்,
you ask him to come into your life,
என் உள்ளத்திலே வாரும் என்று நீங்கள் கேளுங்கள்,
you have joined school,
நீங்கள் பள்ளியிலே சேர்ந்து விட்டீர்கள்.
Now you have to study.
இப்பொழுது நீங்கள் படிக்க வேண்டும்.
So you tell your children when they join school.
உங்கள் பிள்ளைகள் பள்ளியிலே சேர்ந்த உடனே பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறீர்கள்?
Now take hold of your books.
இப்பொழுது புத்தகத்தை எடு.
That is how Paul is telling Timothy, take hold of eternal life.
இப்படிதான் பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார், நித்திய ஜீவனை பற்றிக்கொள்.
You know how some children are, they've gone to school but they come home and they're lazy, they don't study.
சில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா, பள்ளிக்கு போகிறார்கள், வீட்டுக்கு வந்த உடனே சோம்பேறித்தனமா இருந்து கூட படிப்பதில்லை.
They get bad habits with other friends.
மற்ற கெட்ட நண்பர்களோடு கூட சேர்ந்து கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்கிறார்கள், பரீட்சையிலே தோற்று போகிறார்கள்.
Many believers are like that.
அநேக விசுவாசிகள் இப்படித்தான் இருக்கிறார்கள்.
They join school but they are failing every year.
அவர்கள் பள்ளியிலே சேர்ந்து விட்டாலும் வருஷந்தோறும் ஃபெயில் ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள்.
They are defeated by sin year after year after year by the same old sins.
வருஷந்தோறும் அதே பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள்.
That is like your child failing in the kindergarten every year.
ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய பிள்ளை எல்கேஜில ஃபெயில் ஆகி கொண்டே இருப்பது போல.
How many of you will be happy if your child is failing in the kindergarten for 10 years?
உங்களுடைய பிள்ளை எல்கேஜிலே 10 வருஷம் ஃபெயில் ஆகி படித்து கொண்டே இருந்தால் உங்களில் எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீர்கள்?
Aren't you happy when your children get promoted the next year to the higher class?
ஒவ்வொரு வருஷமும் தேர்ச்சி பெற்று அடுத்த வகுப்பிற்கு போகும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா?
What about you? Are you getting promoted in your Christian life every year to a higher class?
உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஆண்டும் மேலான வகுப்புக்கு தேர்ச்சி பெற்று கொண்டே இருக்கிறீர்களா இல்லையா?
Can you love your wife more this year than last year?
கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மனைவி அதிகமாக நேசிக்க முடிகிறதா?
Can you forgive others better this year than last year?
கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகமாக ஒரு மன்னிக்க முடிகிறதா மக்களை?
Are you a humbler person this year than last year?
கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு மிகவும் தாழ்மையான ஒரு நபராக இருக்கிறீர்களா?
Are you ready to wash the feet of other people this year?
இந்த ஆண்டிலே மற்றவருடைய கால்களை கழுவுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
Are you ready to do any lowly job?
மிகவும் கீழ்த்தரமான வேலையும் செய்வதற்கு நீங்கள் தயாரா இருக்கிறீர்களா?
Or have you become a big person?
அல்லது நீங்கள் உங்கள் கண்களிலே பெரிய ஆளாய் மாறிவிட்டீர்களா?
Are you ready to clean the toilets in your church building today?
இன்றைக்கு உங்கள் சபை கட்டடத்தில் இருக்கக்கூடிய கழிவறையை சுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமுள்ளவர்களா இருக்கிறீர்களா?
I have cleaned the toilets in CFC Bangalore and I am ready to clean them today also.
பெங்களூர் CFC உள்ள கழிவறை நான் சுத்தம் செய்திருக்கிறேன், இன்றைக்கும் சுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்.
There is no job which is too lowly for a child of God.
தேவனுடைய பிள்ளைக்கு இது மிகவும் கீழான ஒரு வேலை என்று சொல்லக்கூடிய வேலை ஒன்றுமே இல்லை.
I remember years ago,
சில ஆண்டுகள் முன்பதாக,
the Lord told me treat the church building like your own house.
சபை கட்டடத்தை உங்களுடைய சொந்த வீட்டை போல நடத்த படித்துக்கொள் என்று சொன்னார்.
If you can clean things in your own house, you can clean things in the church also.
உங்கள் வீட்டிலே உள்ள காரியங்களை நீங்கள் கழுவுவீர்கள் என்று சொன்னால் சபையில் உள்ள காரியங்களையும் கழுவ வேண்டும்.
We must never become so big that we think, oh, these are all for other people to do.
இந்த வேலையெல்லாம் மற்றவங்க தான் செய்யணும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் பெரியவர்களாய் மாறிவிடக் கூடாது.
Then we have become too big.
அப்படியானால் நாம் மிகவும் பெரியவர்களாய் மாறிவிட்டோம்.
I always think of Jesus.
நான் எப்பொழுதும் இயேசுவை குறித்து எண்ணி பார்ப்பேன்.
At the height of his life on the last day on earth.
அவருடைய பூமியிலே வாழ்ந்த கடைசி நாளிலே அவருடைய வாழ்க்கையின் உச்ச கட்டத்திலே
what was he doing?
அவர் என்ன செய்தார்?
Washing people's feet.
மக்களுடைய கால்களை கழுவினார்.
So I say, Lord, after I have progressed maximum in my Christian life, please teach me I have to wash people's feet.
ஆண்டவரே, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதிகபட்சமாய் வளர்ந்த பிறகும் ஆண்டவரே மற்றவருடைய கால்களை கழுவ எனக்கு சொல்லித்தாரம் என்று கேட்கிறேன்.
So eternal life is laying hold of the life of God.
ஆகவே நித்திய ஜீவன் என்பது தேவனுடைய ஜீவனை பற்றிக் கொள்வதாகும்.
And that comes, as you read in John 17, by knowing the Father.
அது எப்படி வருகிறது என்று சொன்னால் பிதாவை அறிந்து கொள்வதன் மூலமாக, யோவான் 17 வாசிக்கிறது போல.
Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதன் மூலமாக.
And in the previous 3 chapters he spoke about knowing the Holy Spirit.
அதற்கு முன்பு உள்ள 3 அதிகாரங்களிலே பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்வதை பற்றி யோவான் பேசுகிறார்.
So he was speaking about knowing the Father, knowing the Son and knowing the Holy Spirit.
ஆகவே பிதாவை அறிந்து கொள்வதை பற்றியும் குமாரனை அறிந்து கொள்வதை பற்றியும் பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்வதை பற்றியும் அவர் பேசுகிறார்.
This is very important.
இது மிக முக்கியம்.
That is why,
ஆகவே தான்,
when he said to his disciples,
தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லும்போது,
in Matthew 28,
மத்தேயு 28 ஆம் அதிகாரம்,
when I send you out to the whole world and to every nation,
உங்களை உலகம் முழுவதும் சகல ஜாதிகளிடத்திலும் அனுப்பும் பொழுது,
this is what you must do.
நீங்கள் இதை தான் செய்ய வேண்டும்.
You must teach people to follow me.
என்னை பின்பற்றும்படியாய் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும்.
That is the meaning of Matthew 28:19. Go and make disciples of all the nations.
அதுதான் மத்தேயு 28:19 வசனத்தினுடைய அர்த்தம். நீங்கள் போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்குங்கள்.
Don't just tell them to accept Jesus as their savior.
இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி மட்டும் சொல்லிவிட வேண்டாம்.
Make them disciples.
அதற்கு மேலே அவர்கள் சீஷராய் மாற்ற வேண்டும்.
Show them my footsteps and teach them to walk in my footsteps.
என்னுடைய அடிச்சுவடுகளை அவர்களுக்கு காண்பித்து அதிலே நடக்கும்படியாக அவர்களுக்கு போதிக்க வேண்டும்.
If you are a father or mother,
நீங்கள் ஒரு தகப்பனாகவோ தாயாகவோ இருப்பீர்களா?
It's not enough to feed and clothe your children.
உடைய பிள்ளைகளை போஷித்து அவர்களுக்கு உடுத்துவித்தால் மட்டும் போதாது.
And to send them to school.
பள்ளிக்கு அனுப்பினால் மட்டும் போதாது.
All that is good.
அவைகளெல்லாம் நல்லதுதான்.
You have to make them disciples of Jesus Christ.
அவர்களை இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் நீங்கள் மாற்ற வேண்டும்.
You have to correct them.
அவர்களை திருத்த வேண்டும்.
Teach them.
போதிக்க வேண்டும்.
Make every one of your children a disciple of Jesus Christ.
உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் சீஷராய் மாற்றுங்கள்.
That's one of the wonderful things I see in our churches.
நம்முடைய சபைகளிலே நான் பார்க்கக்கூடிய அற்புதமான காரியம் இதுதான்.
I'm so happy when I see so many brothers, elders and others whose children are walking in the footsteps of Jesus.
அநேக சகோதரர்கள், அநேக மூப்பர்கள் அவருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடியில் நடக்கும் பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
That is really the greatest joy I have.
எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான்.
Like it says in the epistle of John.
யோவானுக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறது போல,
I have no greater joy than to know that my children are walking in the truth.
என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்கிறார்.
can you say that?
உங்களால இதை சொல்ல முடியுமா?
Is that the greatest joy you have to see that your children are walking in the truth?
உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை பார்ப்பதுதான் உண்மையாலுமே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதா?
See 2 John
2 John
and verse 4
நான்காம் அதிகாரம்
2 John and verse 4
2
I was very glad to find some of your children walking in the truth, just as we have received commandment from the Father.
2 யோவான் 4 வசனம் பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன்.
3 John verse 4
3 யோவான் 4 வசனம்
same thing. I have no greater joy than this to hear that my children are walking in the truth.
என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை.
Parents,
பெற்றோர்களே,
remember that verse.
இந்த வசனத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
3 John 4th verse.
3 யோவான் 4 வசனம்.
I have no greater joy.
எனக்கு அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷமே இல்லை.
I got a promotion in my job. That's not a great joy.
வேலையிலே உயர்வு வந்து விட்டது. அது எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை.
I built a new house.
நான் புது வீட்டை கட்டி விட்டேன்.
That's not a joy.
அது எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை.
My children are walking in the truth.
என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள்.
That is what brings me the greatest joy.
இதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறது.
All other things are less.
மற்ற எல்லாம் கீழானது.
My children got a job.
என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிருச்சு.
It's a lesser joy.
அது குறைவான சந்தோஷம்.
My children got married to good girls or boys.
என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல மணமகன் நல்ல மணமகள் கிடைத்திருக்கிறார்கள்.
Lesser joy.
அது குறைவான சந்தோஷம்.
If you find your joy in these things.
இதிலே தான் உங்களுடைய சந்தோஷம் இருக்குமேயானால்.
I built a new house.
நான் புது வீட்டை கட்டிட்டேன்.
My children got a job.
பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சது.
They got married to good partners.
பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைத்திருக்கிறது.
Then you will not experience that greater joy.
இதிலேயே உங்கள் சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னால் அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் ஒரு காலம் அனுபவிக்க முடியாது.
You must say, Lord, the only thing that will bring me joy in my heart is if all my children are walking in the truth.
ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று சொல்கிற காரியம் மட்டுமே எனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
If you are an elder brother, all the people in your church are your children.
நீங்கள் ஒரு மூப்பர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் சபையில் உள்ள எல்லாருமே உங்களுடைய பிள்ளைகள்.
I remember once somebody asked me.
ஒருமுறை ஒருவர் என்னை கேட்டார்.
Brother Zack, your 4 boys are living in another country. When are you also going to join them?
Sagar Zack avargale, unai 4 magangalum velinaatle vaandu kondirukkargal. Neengal eppozhudhu avargalodu kooda sernda velinaadu poi vaada pogireergal?
I said I have 4000 children in India. How can I go there?
Enak India desathile 4000 pillaigal irukkargal. Naan eppadi naan ange poga mudiyum?
Do you know that all the people in your church are your children?
உங்கள் சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்கள் பிள்ளைகள் என்பதை அறிந்திருக்கிறீர்களா?
Do you speak to them like you speak to your children?
உங்கள் பிள்ளைகளிடத்திலே பேசுவது போல நீங்கள் அவர்களிடத்திலே பேசுகிறீர்களா?
Do you teach them like you teach your children?
உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறது போல அவர்களுக்கு போதிக்கிறீர்களா?
Do you correct them like you correct your children?
உங்கள் பிள்ளைகளை திருத்துவது போல அவர்களை திருத்துகிறீர்களா?
Or do you correct them like some dictator?
அல்லது சர்வாதிகாரியை போல இருந்து திருத்துகிறீர்களா?
How do you correct your children when they go wrong?
பிள்ளைகள் தவறி போகும்போது எப்படி நீங்கள் அவர்களை திருத்துகிறீர்கள்?
A good elder brother will correct people in his church the same way.
ஒரு நல்ல மூத்த சகோதரருக்கு அடையாளம் அதே விதத்தில் தான் சபையில் உள்ளவர்களை எதிர்த்துவார்.
Strictness but with great compassion.
கண்டிப்போடும் அதே சமயத்தில் மனதுருக்கத்தோடும்.
We have to repent.
நாம் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது.
Repent.
மனம் திரும்புங்கள்.
Say, Lord, help me to look at these as my children.
ஆண்டவரே, இவர்கள் என்னுடைய பிள்ளைகளை போல பார்க்க எனக்கு உதவி செய்யும்.
To have no greater joy than this that my children are walking in the truth.
என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்கங்கற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்ல வேண்டும்.
So we want our children to possess eternal life.
ஆவே, நம்முடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
We want everyone in our church to possess eternal life.
நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்.
I am not happy that my children alone are following the Lord.
என்னுடைய பிள்ளைகள் மட்டும் தேவனை பின்பற்றுகிறார் என்பதனாலே நான் சந்தோஷப்படவில்லை.
I think of some children in CFC church who are not following the Lord today in Bangalore.
இன்றைக்கு CFC சபையிலே சில பிள்ளைகளை எண்ணி பார்க்கிறேன், அவர்கள் தேவனை பின்பற்றுவதில்லை.
I say, Lord, I want them also to follow you.
ஆண்டவரே, இவர்களும் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறேன்.
Are you happy that only your children are following the Lord?
உம்முடைய பிள்ளைகள் மட்டும் தேவனை பின்பற்றுகிறார்கள் என்பதனாலே சந்தோஷப்படுகிறீர்களா?
What about the children of some brothers and sisters in your church?
உம்முடைய சபையில உள்ள சிலருடைய பிள்ளைகளை குறித்து என்ன?
Don't just criticize them saying, oh, they didn't bring them up properly.
அவங்க பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல என்று சொல்லி அவளை குறை சொல்ல வேண்டாம், விமர்சிக்க வேண்டாம்.
I brought them up properly.
நான் அவளை நேர்த்தியா என்னோட பிள்ளைய வளர்த்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம்.
Brother, sister, I'll tell you my own testimony.
சகோதர சகோதரி, என்னுடைய சொந்த சாட்சி சொல்லுகிறேன்.
I have made many mistakes as a father.
தாப்பனா இருந்து நான் பல தவறுகளை நான் செய்திருக்கிறேன்.
My wife and I are not perfect parents.
நான் நம்முடைய துணைவியாரும் பூரணமான பெற்றோர்கள் அல்ல.
But we used to do one thing.
ஆனா ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம்.
We prayed for our children all the time.
எல்லா நேரங்களிலும் எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம்.
And if our children grew up right, it's not because of us. It is because God had mercy on them.
இப்பொழுது பிள்ளைகள் நேர்த்தியாக வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களின் நிமித்தமாய் அல்ல, அது தேவனுடைய அளவற்ற இரக்கம்.
And the same God can have mercy on those children in your church.
அதே தேவன் அதே இரக்கத்தை உங்கள் சபையில் இருக்கக்கூடிய அந்த சில பிள்ளைகளோடு கூட அவரை வைத்திருக்கிறார்.
Every elder brother must have a burden that all the children in their church must be disciples of Jesus.
என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இயேசுக்கு சீஷராக இருக்க வேண்டுமே என்றதான ஒரு பாரத்தை ஒவ்வொரு மூப்பரும் கொண்டிருக்க வேண்டும்.
Moses had two children.
மோசேக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள்.
But when he was leaving Egypt,
ஆனால் அவர் எகிப்தை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது,
Pharaoh said to him,
பார்வோன் மோசேயை பார்த்து சொன்னார்,
Leave all the children of Israel here, you men go with your wives.
உங்கள் பிள்ளைகளை எல்லாம் இஸ்ரவேலிலே விட்டுவிட்டு,
No, leave them in Egypt. Leave the Israelite children.
நீங்கள் இஸ்ரவேல் பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் எகிப்திலே விட்டுவிட்டு நீங்கள் இஸ்ரவேலுக்கு செல்லலாம் என்று சொன்னார்.
What did he say?
மோசே என்ன சொன்னார்?
Did he say, I'll take my two children out and let the other children be here?
நான் ரெண்டு பிள்ளைகளை மட்டும் கூடிக்கு போயிரற மீதி பிள்ளைகள் அங்கே இருக்கட்டும் என்று சொன்னாரா?
No.
இல்லை.
You know what he said?
என்ன சொன்னார் தெரியுமா?
I will not only take all my children out, I'll take every cow out of this Egypt.
பிள்ளைகளையும் எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறேன். அதோடு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆடு மாடையும் நான் கூட்டிட்டு போயிடுவேன் என்று சொன்னார்.
Do you have that burden?
உங்களுக்கு அந்த பாரம் இருக்கிறதா?
As an elder brother,
ஒரு மூப்பராய் இருக்கக்கூடிய நீங்கள்,
your own children are wonderfully following the Lord, praise the Lord.
உங்கள் சொந்த பிள்ளைகள் ஆண்டவரை அற்புதமாய் பின்பற்றுகிறார்கள், தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
Are you like Moses?
ஆனால் மோசேயை போல நீங்கள் இருக்கிறீர்களா?
Say, not enough that my children are coming out of Egypt.
என்னுடைய பிள்ளைகள் எகிப்தை விட்டு வெளியே வந்தால் மட்டும் போதாது.
I want all the children,
எல்லா பிள்ளைகளும் வெளியே வர வேண்டும்.
In my church to come out of Egypt.
என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும்.
Otherwise, we are not leaders like Moses.
இல்லாவிட்டால் நான் மோசேயை போல தலைவர்களாக இல்லை.
So eternal life is what we long for. John had that burden that others should have it.
ஆகவே நித்திய ஜீவன் அதை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும், விரும்ப வேண்டும். யோவானுக்கு அப்படிப்பட்ட பாரம் இருந்தது.
And he said, this is by knowing the Father first of all.
முதலாவதாக பிதாவை அறிந்து கொள்ளல் மூலமாக நித்திய ஜீவன் வருகிறது என்று சொல்கிறார்.
And I have spoken about this many times in my life.
என்னுடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களிலே இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன்.
Because this is what changed my life when I was a young believer.
நான் ஒரு இளம் விசுவாசியாக இருந்தபொழுது இதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது.
When I was a young believer,
naan ore ilam viswasiya irundapozhudhu
I used to be defeated by sin.
Paavathinale thorkadikkapattirundhen.
Born again, baptized, but defeated by sin.
Marubadiyum pirandirundhalum gnanasaranam pettirundhalum naan paavathinale thorkadikkapattu kondirundhen.
I used to get angry.
Naan kobapaduvathundu.
And my thoughts, I could not get victory.
Enoda ennangalile vetri illai.
And I did not know God as my father.
Devaninude thappunaga naan ariyavillai.
According to the Bible, he was my father.
வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் என்னை தகப்பனாக,
I was born again.
நான் மறுபடியும் பிறந்திருந்தேன்.
But if some problem arose, I would get anxious.
ஆனால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால் நான் பதற்றம் அடைவேன்.
I was afraid.
பயப்படுவேன்.
I was afraid of the devil.
பிசாசை பார்த்து பயந்தேன்.
I was not sure whether God would stand by me if I was facing some difficulty.
நான் சில கஷ்டங்களை சந்திக்கும் பொழுது என்னுடைய சார்பாக தேவன் நிற்பாரா இல்லையா என்று எனக்கு சந்தேகம்.
I had a doubt.
எனக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது.
I've seen many believers are like that.
அநேக விசுவாசிகள் இப்படி இருக்கிறதை நான் பார்க்கிறேன்.
But over a period of time, God showed me what a loving father he was.
ஆனால் காலங்கள் கடந்து செல்ல செல்ல அவர் எவ்வளவு அன்புள்ள தகப்பன் என்பதை எனக்கு காண்பித்தார்.
And I learned this great truth.
இந்த மிகப்பெரிய சத்தியத்தை நான் கற்றுக்கொண்டேன்.
That is the greatest truth I found in the Bible.
வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களில் மிகப்பெரிய சத்தியத்தை நான் இதைத்தான் பார்த்தேன்.
And it is here in John 17.
யோவான் 17 அதிகாரத்திலே காணப்படுகிறது.
In verse 23.
23 வசனம்.
A little phrase.
அங்கே ஒரு சிறு வாசகம்.
Jesus is praying.
இயேசு ஜெபிக்கிறார்.
I want the world to know something.
இந்த உலகமானது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
That I want the world to know that you sent me.
நீர் என்னை அனுப்பினீர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும்.
And I want the world to know that these disciples you love them as much as you love me.
நீர் என்னிலே அன்பாய் இருக்கிறது போல இவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும்.
That gripped my heart.
இது என்னுடைய உள்ளத்தை பற்றிக்கொண்டது.
I said, Lord, I want to live in the world like that.
இந்த உலகத்தில் இது போல நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே.
Just like Jesus lived.
எப்படி இயேசு வாழ்ந்தாரோ.
Jesus was never discouraged.
இயேசு ஒரு காலம் அதிரியப்படவில்லை.
You know why?
ஏன் தெரியுமா?
His father loved him.
அவருடைய தகப்பன் அவரை நேசித்தார்.
He was never anxious what will happen tomorrow, next year.
நாளைக்கோ அடுத்த வருஷமோ என்ன நடக்கும் என்பதை குறித்து அவர் பதற்றப்படவில்லை.
His father loved him. He was not anxious.
அவருடைய அப்பா அவரை நேசித்தார். ஆகவே அவர் கவலைப்படவில்லை.
He was not afraid. These people are trying to kill me. Will they kill me now?
Oh, இந்த மக்கள் என்னை கொலை செய்ய விரும்புறால் இப்பொழுது கொன்று விடுவார்களோ என்று பயப்படவில்லை.
He was not afraid. Oh, will I get cancer? Will I get some accident?
எனக்கு கேன்சர் வந்து விடுமோ அல்லது எனக்கு விபத்து நேர்ந்து விடுமோ என்று பயப்படவில்லை.
All these fears that so many believers have.
இவ்விதமான பயங்களை அநேக விசுவாசிகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
He was not even afraid. Will these disciples leave me?
ஐயோ, அந்த சிஷ்யர்கள் என்னை விட்டு போயிடுவாங்களோ என்று கூட அவருக்கு பயம் இல்லை.
Are you afraid if somebody leaves your church?
உங்கள் சபை விட்டு யாராவது போய்விடுவார்கள் என்று பயப்படுகிறீர்களா?
You know, when people left Jesus,
இயேசுவை விட்டு சில ஜனங்கள் சென்ற பொழுது,
you know what he said?
இயேசு என்ன சொன்னார் தெரியுமா?
Goodbye.
டாடா சொன்னார். Goodbye என்று சொன்னார்.
In Tamil, when we say goodbye, we say go and come.
தமிழ்ல போயிட்டு வாங்கன்னு தான்
that
நான் பழக்கமா சொல்றேன். போயிட்டு வாருங்கள்.
Jesus never add that வாருங்கள், just போங்க.
இயேசு ஒரு அனுப்பும் பொழுது போ என்று தான் சொன்னாரே ஒழிய போயிட்டு வா என்று சொல்லவில்லை.
Goodbye.
ஆகவே போ.
Once people said this is too difficult a statement what you are preaching.
இயேசுவே, நீங்க பிரசங்கிக்கூடிய அந்த காரியங்கள் ரொம்ப கடினமா இருக்குது என்று சொன்னார்கள்.
You see that in John 6.
அது யோவான் 6 ஆம் அதிகாரத்திலே பாருங்கள்.
Because he preached this, he said this is verse 60, John 6:60. This is very difficult statement. Who can listen to all this?
இவைகள் மிகவும் கடினமான உபதேசமாக இருக்கிறது. யோவான் 6 அதிகாரம் 60 வசனம். அவருடைய சிஷ்யர்கள் அநேகர் இவளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்.
Sometimes people say that about what we preach. Oh, you all are preaching very difficult. Who can listen to all this?
சில சமயத்தில் நம்முடைய பிரசங்கத்தை கேட்டும் பலர் இப்படி சொல்கிறார்கள். ஓ, கடினமான பிரசங்கமாக இருக்கிறதே, யார் இதெல்லாம் கேட்க முடியும்
என்று. Verse 66, as a result of this, many of his disciples withdrew. They didn't walk with him anymore.
66 வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய சிஷ்யர்கள் அநேகர் அவரை உடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள்.
Did he go running after them, visiting their homes, saying, what happened? Please come back.
ஐயோ, தயவு செய்து எங்க வீட்டுக்கு சபைக்கு திரும்பி வாங்க, ஏன்டா திரும்பி வாங்க என்று சொல்லி அவர்கள் வீடுகளுக்கெல்லாம் போய் கூப்பிட்டாரா?
There were only 12 people left.
மீதி இருக்கிறவர்கள் 12 பேர் தான்.
What will you do if only 12 people are left in your church?
நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்க சபையில் எல்லாரும் போயிட்டாங்க, 12 பேர் தான் இருக்காங்க மீதி.
Oh brother, I hope you also don't go.
ஐயோ பிரதர், நீங்களும் போகாம இருக்க முடியாதா நான் நம்புறேன்னு சொல்லி சொல்வீர்களா?
Not what Jesus said.
இயேசு அப்படி எல்லாம் சொல்லவில்லை.
Verse 67. You also want to go?
நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களோ?
கோ,
போங்கள்.
He was not at all bothered.
அவர் ஒரு காலம் அதை குறித்து கவலைப்படவே இல்லை.
He said in John 16,
யோவான் 16 அதிகாரத்தில் சொல்கிறார்,
I know verse 33 that you will all run away and go to your own house.
32 வசனம், யோவான் 16 அதிகாரம், எல்லாரும் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போவான்.
And you will leave me alone.
என்னை தனியே விட்டு விடுவீர்கள்.
But I am not alone.
ஆனால் நான் தனியாக இல்லை.
My father is with me.
அப்பா என்னோடு கூட இருக்கிறார்.
I remember when I understood these wonderful truths about overcoming sin and the new covenant about 35 years ago.
35 ஆண்டுகள் முன்பாக பாவத்தை மேற்கொள்கிற வெற்றியுள்ள வாழ்க்கையும் புது உடன்படிக்கையை குறித்த சத்தியத்தையும் நான் அறிந்து கொண்டேன்.
36 years ago we were just 7 or 8 people meeting in my house.
36 ஆண்டுகளுக்கு முன்பதாக 7-8 பேர் தான் என்னுடைய வீட்டிலே கூடி வந்து கொண்டிருந்தோம்.
There was no CFC, there was nothing.
அப்பொழுது CFC இல்லை, ஒன்றுமே இல்லை.
And out of those 4 families, 2 are gone, only 2 of us are left.
அந்த நான்கு குடும்பங்களிலே ரெண்டு குடும்பம் எங்களை விட்டு போய்விட்டது, மீதி ரெண்டே குடும்பம் தான் இருந்தோம்.
But those days the Lord asked me.
அந்த நாட்டிலே ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார்,
If everybody goes away because you are preaching this message,
இந்த செய்தியை பிரசங்கிக்கிறபடினால எல்லாரும் உன்னை விட்டு போய் விட்டால்,
you are alone, just you and your wife,
நீயும் உன்னுடைய துணைவியார் மட்டும்தான், ரெண்டு பேர் மட்டும் தனியாக விடப்பட்டு விட்டால்,
I knew my wife would not leave me because she has a lot of confidence in me.
என்னுடைய துணைவியார் என்னை விட்டு போக மாட்டாள் என்று எனக்கு தெரியும், ஏனென்றால் என்னிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்.
Well, the Lord said, supposing only both of you and your wife are left.
ஆகவே நீயும் உன்னுடைய துணைவியார் மட்டுமே மீதி இருக்கல் என்று வைத்துக் கொள்வோம்.
Will you still proclaim this truth?
அப்படி இருந்தும் இந்த சத்தியத்தை பிரசங்கிப்பாயா என்று ஆண்டவர் கேட்டார்.
I said yes Lord.
ஆமா ஆண்டவரே என்று சொன்னேன்.
I am not worried about numbers.
எனக்கு எண்களை குறித்து எனக்கு கவலை இல்லை ஆண்டவரே.
Truth is truth.
சத்தியம் என்பது சத்தியம் தான்.
Supposing I say 2 + 2 = 4.
2 கூட்டல் 2 4 என்று சொல்கிறேன்.
And all the others say no it is 5 it is 3.
நீங்க எல்லாரும் சேர்ந்து இல்ல பிரதர் 5 இல்லட்டே 3 என்று சொல்கிறீர்கள்.
I say you can believe what you like. I believe 2 + 2 = 4.
நீங்க எது வேண்டுமானாலும் நீங்கள் நம்பலாம். நான் நம்புகிறது 2 கூட்டல் 2 நான்கு தான்.
So truth cannot be changed.
அவே சத்தியம் என்பது மாறுபடுவதல்ல.
Even if I don't believe it, still 2 plus 2 is 4.
நானும் நம்பாட்டியும் 2 கூட்டல் 2 4 தான்.
So I said, Lord, even if I'm alone, I'll stand for you.
ஆண்டவரே, நான் தனியாக நின்றாலும் கூட நான் உமக்கு நிற்பேன் என்று சொன்னேன்.
We must be willing to be like that.
நாம் இப்படி இருப்பதற்கு விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
I am not bothered if only 12 people are left.
12 பேர் மட்டுமே மீதியா இருக்கலாம் என்று சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன்.
There must be a pure testimony for the Lord.
ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு சுத்தமான சாட்சி இருக்க வேண்டும்.
You know why so many pastors are afraid that people will go away?
அநேக பாஸ்டர்களுக்கு தங்களுடைய சபை மக்கள் சபை விட்டு போயிடுவார்களோ என்ற பயம் இருக்கிறது. ஏன் தெரியுமா?
Because the offerings will become less. That is what bothers them.
காணிக்கை குறைஞ்சிருமே என்ற பயம் தான்.
But we didn't have that problem because we never took any offerings.
நம் காணிக்கை வசூலிப்பதிலே ஆகவே நமக்கு அந்த பயமும் இல்லை.
And we don't have any paid workers, so no problem.
ஆகவே நமக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்யக்கூடிய ஊழியர்களும் இல்லை. ஆகவே அதுலயும் நமக்கு பிரச்சனை இல்லை.
We are the only church in India where no paid workers.
ஆகவே சம்பளம் கொடுத்து வேலை செய்கிற ஊழியக்காரர் இல்லாத சபை நம்முடைய சபை தான் இந்தியாவிலே.
We praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Jesus also was like that.
இயேசு அப்படி தான் இருந்தார்.
He didn't tell his disciples I'll give you so much salary every month.
ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு சம்பளம் தரேன் என்று சொல்லி இயேசு அப்படி சம்பளம் கொடுக்கவில்லை.
He said you follow me.
என்னை பின்பற்று என்று சொன்னார்.
They asked him once what will we get?
எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அவர்கள் கேட்டார்கள்.
He said a lot of trouble on this earth.
இந்த பூமியிலே உங்களுக்கு உபத்திரவம் தான் கிடைக்கும் என்று
சொன்னார். What sort of salary is that?
இது என்ன சம்பளம்ப்பா?
You follow me, you'll get a lot of trouble.
என்னை பின்பற்றினால் இவரை பின்பற்றினால் உபத்திரவமா?
But you'll get eternal life finally.
ஆனால் கடைசியாக உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்.
So that is the promise he has given us.
ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
Lot of trouble on this earth.
இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
But in the world to come eternal life.
ஆனால் அதனுடைய முடிவில் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள்.
See Matthew Mark chapter 10.
மார்க் 10 அதிகாரம்
verse 28.
28 ஆம் வசனம்.
And the rich man, you know, went away saying I can't follow you.
நானுமே பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லி அந்த ஐசுரன் போய் விட்டான்.
We read that in verse 22.
22 ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம்.
Rich man, his face fell because the Lord told him to give up everything and he owned a lot of property.
அந்த 22 ஆம் வசனத்திலே அந்த ஐசுரனை பார்த்து உனக்குள்ளதெல்லாம் விற்று நீ தரித்திர கொடுத்து என்னை பின்பற்ற என்று சொல்கிறார்.
So then Peter said, what about us? Verse 28, we left everything and we followed you.
அப்பொழுது பேதுரு இயேசு நோக்கி, ஆண்டவரே, நாங்கள் இதெல்லாம் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். எங்களுக்கு என்ன என்று கேட்டான்.
And he said, this is what you'll get.
இதை தான் இயேசு சொன்னார்.
You won't get money.
உனக்கு பணம் கிடைக்க போவதில்லை.
Verse 30.
30 வசனம்.
But you'll get many brothers and many sisters.
அல்ல, அநேக சகோதரர்கள் அநேக சகோதரிகள் உங்களுக்கு கிடைப்பார்கள்.
Praise the Lord. I've already got that.
எனக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டார்கள்.
And I think you also got that.
உங்களுக்கும் கிடைத்து விட்டால் என்று நினைக்கிறேன்.
But along with those brothers and sisters,
அந்த சகோதர சகோதரனோடு கூட,
it says you'll get persecution.
உங்களுக்கு உபத்திரவம் வரும்.
And in the age to come eternal life.
அந்த முடிவிலே உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்.
And when he means here that you'll get many houses and all,
அநேக வீடுகள் என்றெல்லாம் இங்கே சொல்லும் பொழுது,
that is not houses in your name.
உங்களுடைய பெயரிலே உள்ளதான வீடுகள் அல்ல.
No, it means that there'll be many brothers in whose house you'll be welcome.
அநேக சகோதரருடைய வீடுகளிலே நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள், அவ்வளவுதான்.
And we have really experienced that in our churches.
நம்முடைய சபைகளிலே நாம் உண்மையாலுமே இதை அனுபவித்திருக்கிறோம்.
Many places we go, there are many brothers who are happy to meet with you and welcome you to their home.
அநேக இடங்களுக்கு போகும் பொழுது எங்களை சந்திப்பதற்கும் வார தங்கள் வீடுகளிலே ஏற்றுக்கொள்வதற்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய சகோதரர் அநேகர் இருக்கிறார்கள்.
I never knew all this would happen in 36 years ago.
36 ஆண்டுகள் முன்பதாக இப்படி எல்லாம் நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை.
So we don't look for any earthly profit.
ஆகவே பூமிக்குரிய லாபத்தை நாம் எதிர்பார்ப்பதில்லை.
But I remember in those days of insecurity.
ஆனால் அந்த பாதுகாப்பற்ற அந்த நாட்களிலே
the Lord showed me I have a father who loves me just like he loved Jesus.
இயேசுவை நேசித்தது போலவே என்னையும் நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பன் எனக்கு உண்டு என்பதை காண்பித்தார்.
So my life became secure.
ஆகவே என்னுடைய வாழ்க்கையானது பாதுகாப்புள்ளதாய் உள்ளதாய் மாறியது.
Jesus said in verse chapter 4 John 14:18.
யோவான் 14 அதிகாரம் 18 வசனத்தில் இயேசு சொன்னார்,
I will not leave you as orphans.
உங்களை திக்கற்றவர்களாக விடேன்.
You know orphans don't have a father and mother.
அனாதைகளுக்கு தகப்பனோ தாயோ கிடையாது.
I've heard some sad stories of orphans who had to be brought up by their uncle or auntie.
தாப்பன் தாயில்லாத அனாதைகள் அவருடைய மாமா அல்லது சித்தப்பா வளர்ப்பதற்கு வளர்க்கக்கூடிய கதைகளை எல்லாம் கேட்டிருக்கிறேன்.
Those uncles and aunties don't treat them properly.
அந்த மாமா அத்தை அந்த அனாதை பிள்ளைகளை ஒழுங்காக நடத்துவதில்லை.
They treat them so badly.
மிக மோசமாக நடத்துவார்கள்.
Many orphans ultimately end up on the streets.
அதில் அநேக அனாதைகள் தெருக்களிலே தான் சுற்றுவார்கள்.
They have nobody to care for them.
அவர்களை குறித்து கரிசனைப்படுவதற்கு யாருமே இல்லை.
Are you like that?
நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்களா?
Spiritually,
ஆவிக்குரிய ரீதியிலே
that when you have a problem
உங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த வரும்போது
see I don't have anybody to care for me
என்னை பராமரிப்பதற்கு என்னை கரசனைப்படுவதற்கு யாருமே இல்லையே
maybe you go to your elder brother and he says I'm very busy now I can't talk to you
மூப்பரிடத்திலே போகிறீர்கள் அவர் சொல்கிறார் எனக்கு வேலை இருக்குது உன்னிடத்தில் பேச முடியாது
and you go to your room
நீங்கள் அறைக்கு செல்கிறீர்கள்
say lord who do I have
ஆண்டவர் எனக்கு யார் இருக்கிறார்
and jesus says you have a father in heaven
இயேசு சொல்கிறார் பரலோகத்திலே உனக்கு ஒரு தகப்பன் உண்டு
isn't that enough
அது போதாதா
like he said to his disciples you will all leave me but I'm not alone
எல்லாரும் என்னை விட்டு போய்விடும் காலம் வரும் ஆனாலும் நான் தனித்திரேன் என்று இயேசு சொல்கிறார்
how was jesus so happy even if everybody left him
எல்லாரும் அவரை விட்டுவிட்டாலும் எப்படி இயேசுவாலே அப்படி சந்தோஷமா இருக்க முடிந்தது
because the father would never leave him
பிதாவானவர் அப்பா அவரை விட்டு ஒரு காலம் போவதே இல்லை
my brother sister do you know god like that
என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே தேவனை இப்படி அறிந்திருக்கிறீர்களா
it's good to call god lord lord in our prayer
நம்முடைய ஜெபங்களிலே கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பது நல்லதுதான்
but we need to call him father
ஆனால் அவரை அப்பா என்று நாம் அழைக்க வேண்டும்
we must learn to call him father
அப்பா தகப்பனே என்று அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும்
i'm not saying we cannot call him lord
கர்த்தாவே என்று நாம் அழைக்க முடியாது என்று சொல்லவில்லை
but we must call him lord we call him father
ஆனால் அவரை அப்பா என்று அழைக்க வேண்டும்
he is our lord he is our master
அவர் நம்முடைய எஜமான் அவருடைய நம்முடைய கர்த்தர்
but he is our father
ஆனாலும் அவர் நம்முடைய தகப்பன்
first of all
முதலாவதாக பிரதானமாக
when jesus said when you pray say our father who art in heaven
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே என்று ஜெபிங்கள் என்று கட்டுக்கொண்டார்
that is the thing that brought security in my life
இந்த காரியம் தான் உடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்தது
this is eternal life
இதுதான் நித்திய ஜீவன்
you don't have eternal life properly if you don't know god is your father
தேவனுடைய அப்பா என்று நீங்கள் ஒழுங்காக அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை
I want to encourage all of you my brothers and sisters
நரிமையான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லாரும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்
in the days to come we are going to have a lot of difficulties as christians in india
இந்திய தேசத்திலே கிறிஸ்துவாய் இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய காலங்களில் எவ்வளவு கஷ்டங்கள் வர போகிறது
not only india in every country
இந்திய தேசத்திலே மட்டுமல்ல ஒவ்வொரு நாட்டிலேயும்
jesus said that
இயேசு அதை சொல்லி இருக்கிறார்
christians will face a lot of difficulty in every country in the world
உலகத்திலே உள்ள எல்லா நாடுகளிலேயுமே கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள்
But what did he say go into all nations and make disciples
anal ulagam muluvadum sendra sagala jaathiyaram sheesharaakkal endru
sonnar teach them to follow me
ennai pinpatra mudiyai bodhiyungal
help them to know god as their father
devanai thangalai thaappunai arindukolla mudiyai udhavi cheyungal
and then he told them in matthew 28
matthew 28 la solugiraar
make them my disciples in every nation
avargalai ennudaiya sheesharalai maatrungal
and then immerse them in the name of the father son and holy spirit
adu adarku peruga avargalukku pidha kumaran parisutha aavinalai gnanasnanam kodungal
why is that so important
yen adu avlo mukkiyam
to commit them into the hands of the father son and holy spirit
pidha kumaran parisutha aaviyanude karangalile avargalai oppu kodupadu
immerse them into that name
indha naamathile avargalai mulugungal
name of the father
பிதாவுடைய நாமம்
name of the son
குமாரனுடைய நாமம்
name of the holy spirit
பரிசுத்த ஆவியானுடைய நாமம்
there's mighty power in that name
அந்த நாமத்திலே வல்லமை இருக்கிறது
to know god as father
தேவனை தகப்பனாக அறிந்து கொள்வது
this is one of the important things in baptism
ஆகவே ஞானஸ்நானத்திலே இது ஒரு முக்கியமான காரியம்
they were to be baptized in the name of the father son and holy spirit
அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது
you know in the acts of the apostles it says often they baptized them in the name of jesus christ
அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது अनेक இடங்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தாலே வாசிக்கிறோம்
what does that mean
அவருடைய பொருள் என்ன
that means they identified the son as jesus christ
அந்த குமாரன் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார்கள் அதான் அர்த்தம்
because hindus also have a trinity
இந்துக்களுக்கும் ஒரு திருத்துவம் உண்டு
பிரம்மா விஷ்ணு அண்ட் சிவா
பிரம்மா விஷ்ணு சிவா என்று சொல்லக்கூடிய திருத்துவம்
சோ சப்போசிங் ஐ பேப்டைஸ் சம்படி இன் தி நேம் ஆஃப் தி ஃாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்
ஒருவேளை நான் ஒருவருக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்
தி ஹிந்து வில் சே தட்ஸ் ஆல் ரைட் வாட் ஹி மீன்ஸ் இஸ் பிரம்மா விஷ்ணு அண்ட் சிவா
ஒரு இந்து என்ன சொல்வார் அவர் சொல்கிறது சரிதான் அவர் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த நாமத்தினாலே கொடுத்தார் என்று சொல்வார்கள்
ஐ சே நோ
நான் இல்லை என்று சொல்கிறேன்
தி சன் is the lord jesus christ
kumaran yaar endru sonnal kathraagiye yesu christ
so that is why when I baptize I always do it like that
agave naan naanisanam kodukkum bodhu eppozhume appadi solugiren
the name of the father
pidavin naamathinale
the son the lord jesus christ
andavaraga yesu christ engra kumarande naamathinale
and the holy spirit
parisutha aaviyanude naamathinale
and that is what the apostles also did
idaitan apostles seidhargal
because the egyptians had their trinity
egyptiyargalukku avargalukku endru or thirthuvam undu
so many people have a trinity because the devil imitates the truth.
பிசாசு சத்தியத்தை அப்படியே காப்பி அடிக்கிறவனா இருக்கிற அப்படினாலே பலருக்கும் இந்த திருத்துவம் இருக்கிறது.
That is, the devil is always imitating the truth.
பிசாசு தான் எப்பொழுதே சத்தியத்தை அவன் காப்பி அடிப்பான்.
In false religions also he will make something similar to Christianity.
பொய்யான மதங்களிலேயும் கிறிஸ்தவத்துக்கு ஒப்பாக இந்த மூன்று திருத்துவம் என்ற காரியங்களை சொல்வான்.
But we talk about the Father, who is the Father of the Lord Jesus Christ.
நாம் தாப்பனை குறித்து பேசுகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாப்பன்.
Who is my Father too?
அவர் என்னுடைய தாப்பனும்.
That's so important to know that.
இதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம்.
In the Old Testament, nobody knew him like that.
யாருமே அவரை அப்படி அறியவில்லை.
But in the New Testament,
புதிய ஏற்பாட்டிலே,
we read in John chapter 20.
யோவான் 20 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Jesus said on the day of his resurrection,
உயிர்த்தெழுந்த நாளிலே,
he told Mary Magdalene, who saw him first of all,
அவரை முதலாவது தரிசித்த மகதலேனா மரியாளை பார்த்து சொல்கிறார்,
go to my brothers, John 20:17,
யோவான் 20 அதிகாரம் 17 வசனம்,
because I ascend to my father and your father, my god and your god.
நீங்கள் போய் சகோதரத்தை சொல்ல வேண்டும் என்னவென்றால், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன்.
Jesus said, my father is your father.
ஆகவே என்னுடைய பிதா உங்களுடைய பிதா என்று இயேசு சொல்கிறார்.
The same father who saved me from all discouragement will save you also.
என்னை எல்லா அதிரயத்திலிருந்தும் காப்பாற்றின அதே பிதா உங்களுக்கும் பிதாவாய் இருக்கிறார்.
How Jesus says, you know how I lived on earth without any fear?
எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த பூமியிலே நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா?
No, if I were to ask Jesus this question.
நான் இயேசுவை பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்க வேண்டுமானால்,
Lord Jesus,
ஆண்டவராகிய இயேசுவே,
tell me,
எனக்கு சொல்லும்,
how did you live on this earth without any sin?
பாவமே இல்லாமல் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தீர்?
Without any fear.
எந்த பயமும் இல்லாமல் எப்படி வாழ்ந்தீர்?
Without any anxiety.
எந்த பதற்றமும் இல்லாமல் எப்படி வாழ்ந்தீர்?
Without ever getting discouraged.
ஒரு காலம் அதிரயப்படாமல் எப்படி வாழ்ந்தீர்?
Without ever hating anybody.
யாரையும் பகைக்காமல் வெறுக்காமல் எப்படி
வாழ்ந்தீர்? Without ever gossiping and speaking evil of others.
யாரை குறித்தும் தீமையாகவோ புறங்கூறியோ பேசாமல் எப்படி வாழ்ந்தீர்?
Without ever bending and compromising anything in the truth.
சத்தியத்திலே எந்த ஒரு வளைவும் வளையாதபடி, ஒத்து போகாதபடி, சமரசம் செய்யாதபடி எப்படி வாழ்ந்தீர்?
How did you live like that?
எப்படி ஆண்டவரே நீர் இப்படி வாழ்ந்தீர்?
He would say,
அவர் சொல்வார்,
because I knew my father.
நான் என் பிதாவை அறிந்திருக்கிறேன்.
And he was always with me.
அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார்.
Ah, that is the secret.
ஓ, இதுதான் ரகசியமோ.
Then if I know the father like that,
naan adhe pole enudaiya thavappanai arithukondal,
I know that the father loves me like he loved Jesus.
Yesuve nesithathu polave ennaiyum pidavanavar nesikkirar.
And I can also live without fear and anxiety and tension and bad moods on this earth.
Naanum bayam illamal, padasham illamal, kavali illamal, moodavuttagamal indha bhoomiyile vaala mudiyum.
And I want to testify today after 36 years.
36 aandugal pinbu naan ungalku saatchi solugiren.
That has changed my life.
இந்த சத்தியமானது என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது.
Today,
இன்றைக்கு,
I live without discouragement, without anxiety, without bad moods.
அதரியப்படாமல், கவலைப்படாமல், மூடவுட்டாகாமல் நான் கோபப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
It didn't happen in one day.
ஏதோ ஒரு நாளிலே இது நடந்து விடவில்லை.
It took time.
அதுக்கு காலம் பிடித்தது.
But
ஆனால்
more I laid hold of eternal life.
எந்த அளவுக்கு அதிகமாக நான் நித்திய ஜீவனை பற்றிக்கொண்டேனோ,
the more I got to know God is my father.
அந்தளவுக்கு அதிகமாக தேவனுடைய தகப்பனாக அறிந்து கொண்டேன்.
That even if everybody leaves me, my father is with me.
எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டாலும் என்னுடைய தகப்பன் என்னோடு இருக்கிறார்.
I could live more like Jesus on this earth.
இயேசு போல அதிகமாக இந்த பூமியிலே வாழ முடிகிறது.
It's not only for me.
எனக்கு மட்டுமல்ல.
It is for all of you, my brothers and sisters.
என் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் தான்.
We face so many problems on this earth.
இந்த பூமியிலே பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம்.
Do you know who can solve all those problems?
எல்லா பிரச்சனைகளையும் யார் தீர்க்க கூடும் என்று தெரியுமா?
Our Father in heaven.
பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பன்.
That is why Jesus said.
ஆகவே தான் இயேசு சொன்னார்.
Whenever you pray.
எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீரோ.
Don't say Lord.
கர்த்தாவே என்று சொல்ல
வேண்டாம். Just say ஆண்டவரே.
ஆண்டவரே என்று மட்டும் சொல்ல
வேண்டாம். That's good.
அது நல்லதுதான்.
But say our Father in heaven.
பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய தகப்பனே, எங்களுடைய அப்பா என்று ஜெபியுங்கள்.
I am also ready to call him Lord.
நானும் அவரை ஆண்டவர் என்று அழைப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன்.
But most of the time I pray Father.
ஆனால் அதிகபட்சமாக நான் அவரை நோக்கி தகப்பனே என்று தான் நான் ஜெபிக்கிறேன்.
All of you must learn to pray like that.
நீங்கள் எல்லாரும் இப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
Especially in your private prayer.
குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை ஜெபத்தில்.
I tell you, it has made a big difference in my life.
அது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருக்கிறது.
Because when we call him Lord, he is Lord, correct?
நாம் அவரை ஆண்டவர் என்று கூப்பிடும் பொழுது அவர் ஆண்டவர் தான். சரி,
that is right. We can bow our knee and call him Lord.
நான் முழங்கால் படிக்கிட்டு அவரை ஆண்டவரே என்று அழைக்கலாம்.
But when I call him father,
அவரை தகப்பனே என்று அழைக்கும் பொழுது
I am like a little 2-year-old sitting on his lap.
அவர் மடியில் உட்கார்ந்திருக்கிற தகப்பன் மடியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய 2 வயது குழந்தையைப் போல.
Say daddy.
அப்பா.
Can you please help me with this?
எனக்கு உதவி செய்வீங்களா?
Do you think a daddy will not help his helpless 2-year-old child sitting on his lap?
தன்னுடைய மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உதவியற்ற அந்த 2 வயதுள்ள பிள்ளைக்கு தகப்பன் உதவி செய்யாமல் இருப்பாரா?
Supposing your 2-year-old comes and sits on your lap.
உங்களுடைய 2 வயது மகனோ மகளோ உங்களுடைய மடியில் வந்து உட்கார்ந்து
daddy can you please help me?
அப்பா எனக்கு உதவி செய்வீங்களா?
I've got a headache.
எனக்கு தலைவலிக்குதுப்பா.
Or my little toy is broken, can you fix it?
அதையா பொம்மை உடைஞ்சிருச்சுப்பா, இதை ஒட்டி தருவீங்களா?
Is there any father who say no I don't want to do it?
இல்ல இல்ல அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தகப்பன் உண்டா?
If you being evil know how to take care of your little children,
பொல்லாத தகப்பன்மார்களே நீங்களே உங்கள் பிள்ளைகளை,
how much more our heavenly father will take care of us.
பிள்ளைகளை குறித்து நீங்கள் பராமரிக்க அறிந்து கொண்டால் எந்த அளவுக்கு அதிகமாக பரமபிதா உங்களை குறித்து கவலைப்படுவார், கரிசனைப்படுவார்.
This is how I pray and I want you to pray like this.
இப்படி தான் நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் இப்படி ஜெபிக்க முடியா
விரும்புகிறேன். Like a 2-year-old sitting on his father's lap.
2 வயது குழந்தை அப்பாவுடைய மடியில் உட்கார்ந்து கொண்டு கேட்பது போல. அப்பா,
dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே,
learn that.
இதை கற்றுக்கொள்ளுங்கள்.
Jesus died to make God your father.
தேவனே உங்களை தகப்பனாய் மாற்றும்படியாக இயேசு மரித்தார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Let's bow our heads.
நம் எல்லாரும் நம் தலைகளை வணங்குவோம்.
I want you to pray a little prayer in your heart.
உங்கள் உள்ளத்திலே ஒரு சிறு ஜெபத்தை நீங்கள் செய்யும்படியாக விரும்புகிறேன்.
My dear heavenly father.
நேர்மையான பரலோக தகப்பனே.
Please help me to know you as my own daddy.
என் சொந்த அப்பாவாக உம்மை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும்.
I have so many fears.
எனக்கு எவ்வளவோ பயங்கள் இருக்கிறது.
I treat other people so badly.
மற்றவர்களை நான் மிகவும் மோசமாய் நடத்துகிறேன்.
Because I don't know you as my father.
உம்மை என்னுடைய அப்பாவாக நான் அறிந்து கொள்ளாதபடியாலே இப்படி செய்கிறேன் ஆண்டவரே.
I've treated my wife and children badly.
என் மனைவியையும் பிள்ளைகளையும் அப்படி நடத்தியிருக்கிறேன்.
Because I don't know you as my father.
உம்மை தகப்பனாக நான் அறிந்து கொள்ளவில்லை.
But from today,
இன்றிலிருந்து
I want to know you as my father.
உம்மை என்னுடைய தகப்பனாய் நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன்.
Help me.
எனக்கு உதவி செய்யும்.
Thank you.
நன்றி.
I know you'll do it. I know you'll do it.
நீர் அதை செய்வீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
Because I'm your little 2-year-old child.
என்ன நான் உம்முடைய அன்பான குழந்தை பிள்ளை.
In Jesus name.
இயேசு நாமத்தில் தகப்பனே.
ஆமென்.
ஆமென்.